இயேசுவோடு இருந்து அவர் செய்த அற்புதங்களை நேருக்கு நேர் பார்த்திருந்தால் நீங்கள் எப்படி உணர்ந்திருப்பீர்கள் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். எப்போதும் அவருடன் இருந்த சீஷர்களும் கூட அவருடைய மிகுந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் கண்டு பிரமிப்படைந்தார்கள். அத்தகைய ஒரு சம்பவம் மார்க்கு 4:35-41 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு உங்கள் கவனத்தை திருப்பி அங்கே நீங்களும் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள்.
அன்று சாயங்காலத்தில் இயேசு அவர்களை நோக்கி இவ்வாறு சொன்னார்,
அக்கரைக்கு போவோம், வாருங்கள்.
அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி இவ்வாறு சொன்னார்கள்,
போதகரே, நாங்கள் மடிந்து போய்வது உமக்கு கவலை இல்லையா?
அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இவ்வாறு சொன்னார்,
இறையாதே, அமைதலாயிரு.
அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி இவ்வாறு சொன்னார்,
ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று?
அவர்கள் மிகவும் பயந்து ஒருவரோடு ஒருவர் இவ்வாறு சொல்லிக் கொண்டார்கள்,
இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே.
இயேசுவோடு நீங்களும் படகில் இருந்ததாக கற்பனை செய்தீர்களா? நீங்களும் சீஷர்களுடன் சேர்ந்து படகிலிருந்த சாமான்களை பதறியடித்து பத்திரப்படுத்தி தண்ணீரை மொண்டு மொண்டு வெளியே ஊற்றினீர்களா? சீறி எழுந்த புயல் காற்றை இறையாதே, அமைதலாயிரு என்று இயேசு அதட்டியவுடன் அது அப்படியே அடிபணிந்தபோது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? இயேசுவை சீஷர்கள் நன்றாகவே அறிந்திருந்த போதிலும் திகைப்படைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இவர் யாரோ என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அந்த அற்புதங்களை காட்டிலும் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களே நம் மனதை தொடுகின்றன. உதாரணமாக, ஊழியத்தில் நீங்கள் சந்திக்கும் ஆட்களின் தோற்றத்தையோ சூழ்நிலைகளையோ வைத்து அவர்களை பற்றி தப்புக்கணக்கு போடாமல் எல்லாருக்கும் ராஜ்ய செய்தியை அறிவிக்க தயாராக இருக்கிறீர்களா? தொடர்ந்து மார்க்கு 5:1-20 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கையில் இவ்வாறு கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவருடைய வெளித்தோற்றத்திற்கும் அவருடைய சுயரூபத்திற்கும் இடையே வித்தியாசம் இருக்கலாம் என்பதை குறித்து இந்த பதிவு எனக்கு என்ன கற்பிக்கிறது? அமைதியான கடலில் கடற்கரையை நோக்கி வரும் படகில் இயேசு தம் சீஷர்களோடு அமர்ந்திருக்கிறார். படகை உரசிச் செல்லும் அலைகளின் சத்தம் உங்கள் காதில் கேட்கிறதா? புத்துணர்ச்சியூட்டும் பூங்காற்று உங்களை வருடிச் செல்கிறதா? இப்போது இயேசு சந்திக்கப் போகிற விகாரத் தோற்றமுடைய ஒரு கொடிய மனிதனை உங்கள் மனத்திரையில் பாருங்கள்.
பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலுள்ள கதரினருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கலரிகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கலரிகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கலரிகளிலும் இருந்து குக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு குந்த சத்தமிட்டு இவ்வாறு சொன்னான்,
இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரிடமக்கு ஆணை.
ஏனெனில் அவர் அவனை நோக்கி இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்,
அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ.
அப்பொழுது அவர் அவனை நோக்கி இவ்வாறு கேட்டார்,
உன் பேர் என்ன?
அதற்கு அவன் இவ்வாறு சொன்னான்.
நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன்.
தங்களை, அதாவது அசுத்த ஆவிகளை அந்த திசையிலிருந்து துரத்திவிடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மீந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி இவ்வாறு வேண்டிக் கொண்டன.
பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும்.
இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள்.
எனக்கு எல்லாம் சரியாகிவிட்டது, நான் நன்றாக இருக்கிறேன்.
அவர்கள் பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள்.
தேவனுடைய மனுஷனே, தயவு செய்து எங்களை விட்டு போய்விடுங்கள்,
எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்கள்.
அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான்.
போதகரே, போதகரே, நானும் உங்களோடு வருகிறேனே.
இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் இப்படி சொன்னார்.
நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் யெகோவா உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி.
அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலியனின் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
நீங்கள் இதை வாசித்துக் கொண்டே வந்தபோது இந்த சம்பவம் உங்கள் மனத்திரையில் ஓடியதா? பிசாசு பிடித்திருந்த இத்தகைய 2 பேரை மத்தேயுவின் பதிவு குறிப்பிடுகிறது. இவ்விருவரில் படுபயங்கரமாய் இருந்தவனை பார்த்து இயேசு பேசியதாக தெரிகிறது. இயேசுவிடமிருந்து என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம்? இயேசுவைப் போல பிசாசுகளை துரத்துவதற்கான வல்லமை நமக்கு இல்லைதான். என்றாலும் ஒருவரது வெளித்தோற்றத்தையோ சூழ்நிலையோ பார்க்காமல் எல்லாரிடமும் நற்செய்தியை சொல்ல முயற்சி செய்வதன் மூலம் இயேசுவின் மனோபாவத்தை நாம் பின்பற்றலாம். சில சமயங்களில் விசித்திரமான வாழ்க்கை பாணியுடைய எவரையாவது நாம் சந்திக்கலாம். சிலர் குப்பைக்கூளம் நிறைந்த துர்நாற்றம் வீசுகிற பகுதிகளில் வாழலாம். அப்படிப்பட்டவர்களிடமும் நற்செய்தியை சொல்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோமா? சிலர் பார்க்கவே படுபயங்கரமாக இருந்தாலும் நற்செய்திக்கு ஆர்வத்துடன் செவிசாய்க்கலாம். பிசாசின் பிடியிலிருந்து விடுபட்ட அந்த மனிதன் இயேசு சொன்னதை ஆர்வத்தோடு கேட்டு அவரை பற்றி தன் ஊர் முழுக்க பிரசங்கிக்க தொடங்கினான். கடவுளுடைய வார்த்தையை கவனமாய் வாசிக்கும்போது நாம் வேறு எதையும் கற்றுக்கொள்ள முடியும்? மார்க்கு 5 அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம். எதிர்காலத்தில் உயிர்த்தெழுதல் எனும் அற்புதத்தை இயேசு நிகழ்த்தும் போது நீங்கள் அடையப்போகும் ஆனந்த பரவசத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். தீராத வியாதியால் அவதிப்படுகிறவர்களை காண்கையில் அவரைப் போலவே மனமிறங்கி பரிவுடன் உதவி செய்ய முன்வருவீர்களா? எப்படியாவது குணமடைய வேண்டும் என்ற தவிப்பில் அவர்கள் நிலைகுலைந்து போயிருந்தாலும் உதவி செய்ய முன்வருவீர்களா? அல்லது இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்படும்போது தயங்காமல் உண்மையை சொல்வீர்களா? மார்க்கு 5:21-43 வரையுள்ள வசனங்களை வாசிக்கையில் உங்கள் பைபிளில் கவனியுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களால் கிரகிக்க முடிகிறதா என்று பாருங்கள்.
இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து இவ்வாறு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான்.
என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள்.
அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து இவ்வாறு சொல்லிக் கொண்டாள்.
நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நிச்சயம் குணமாவேன்.
அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள்.
எனக்கு சரியாகிவிட்டது, நான் குணமாகிவிட்டேன்.
உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி இவ்வாறு கேட்டார்,
என் வஸ்திரங்களை தொட்டது யார்?
அவருடைய சீஷர்கள் அவரிடம் இவ்வாறு சொன்னார்கள்,
திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே?
இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து இப்படி சொன்னார்,
மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து இவ்வாறு தெரிவித்தார்கள்,
உம்முடைய குமாரத்தை மரித்து போனால்
இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்?
அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி இப்படி சொன்னார்,
பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு.
பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து இவ்வாறு சொன்னார்,
நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள்.
அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள்.
என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தூங்குகிறாளாம். அவள் இறந்து போனதை என் கண்ணாலே பார்த்தேன்.
ஆமாமாம், தூங்குகிறாள்.
அவள் இறந்து விட்டாள்.
இவருக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது?
ஆமாம், அவள் தூங்குகிறாள். கொஞ்சம் வெளியில் செல்கிறீர்களா? தயவு செய்து வெளியில் செல்லுங்கள். நன்றி.
எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து இவ்வாறு சொன்னார்,
தலிதா கூமி.
அதன் அர்த்தம் இதுவே,
சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன்.
உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள்.
என் செல்லமே, என் தங்கமே.
தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ளோருக்கும் இறந்தோருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கும் ஸ்தோத்திரம். என் கண்ணே, அப்பாவிடம் வாயே.
அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார்.
இந்த சிறுமி உயிர்த்தெழுந்த சம்பவத்தை பற்றி வாசிக்கும்போது புதிய உலகில் லட்சக்கணக்கானோர் உயிர்த்தெழப்போகும் காலத்தை காண உங்கள் மனம் துடிக்கிறதா? சாவின் பிடியில் சிக்கிவிட்ட தங்கள் பிள்ளைகள் உயிர்த்தெழுந்து வருவதைக் காணும் ஏராளமான பெற்றோர் ஆனந்த கண்ணீரோடு அவர்களை அணைத்து முத்தமிடும் காட்சியை உங்கள் கற்பனையில் காண முடிகிறதா? பெற்றோர்களே, தீராத வியாதியில் அவதிப்பட்ட அந்த பெண்ணை இயேசு நடத்திய விதத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? அவள் அசுத்தமான நிலையில் இருந்தாள். அதுவும் அந்த காலத்தில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஜனக்கூட்டத்திற்குள் அவள் நுழைந்ததே குற்றம். அப்படி இருக்க துணிச்சலுடன் இயேசுவை அவள் தொட்டது அதைவிட பெரிய குற்றம். ஆகவே குடும்பத்தில் நீங்கள் வைத்திருக்கும் சட்டங்கள் எதையாவது உங்கள் பிள்ளைகள் மீறுகையில் அவர்களை தண்டிப்பதற்கு முன்பு அவர்களது தனிப்பட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொள்கிறீர்களா? அவற்றை பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளாமல் பெருந்தன்மையாக நடந்து கொள்வதன் மூலம் இயேசுவை பின்பற்ற முயலுகிறீர்களா? பிள்ளைகளே, நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? அந்த பெண் தனது துணிச்சலான செயலை மூடி மறைக்காததை கவனித்தீர்களா? அவளாகவே முன்வந்து இயேசுவிடம் தன் தவறை ஒப்புக்கொண்டு உண்மையை எல்லாம் சொன்னாள். அதேவிதமாகவே உங்களுடைய செயல்களை குறித்து உங்கள் பெற்றோர் விசாரிக்கும் போது மூடி மறைக்காமல் அவர்களிடம் உண்மையை சொல்வீர்களா? கிறிஸ்தவ மூப்பர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? உதாரணமாக, சபையில் மனக்கலக்கத்துடன் இருக்கிற ஒருவர் சட்டென்று எதையாவது பேசிவிடுவதையோ செய்துவிடுவதையோ பெரிதுபடுத்தாமல் அவரது நிலைமையை புரிந்து கொள்ள முயலுகிறீர்களா? இயேசுவைப் போலவே அவருடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளையும் உள்ளெண்ணங்களையும் கருத்தில் கொள்கிறீர்களா? கடவுளுடைய சட்டங்களையும் நியமங்களையும் கடைபிடிக்கிற விஷயத்தில் அளவுக்கு மீறி கராராக இருப்பதை தவிர்க்கிறீர்களா? அந்த பெண்ணை ஆசுவாசப்படுத்த இயேசு தனிப்பட்ட அக்கறை காட்டியதை கவனியுங்கள். அப்படி இருக்க நீங்களும் அதே விதத்தில் மனம் இறங்கி பரிவு காட்டுங்கள். இப்போது பைபிளில் ஓர் அதிகாரத்திற்கு சற்று கூடுதலான பகுதியை மட்டுமே நாம் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசித்தோம். என்றாலும் அது எவ்வளவு பிரயோஜனமாயிருந்தது! அன்றாடம் பைபிளை வாசிக்கும் போது சம்பவங்களை உங்கள் மனத்திரையில் ஓடவிடுங்கள். அந்த ஆட்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை கண்முன் நிறுத்துங்கள். அவர்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள். அவர்களுடைய உள் எண்ணங்களை புரிந்து கொள்ள முயலுங்கள். அவர்களது சுற்றுச்சூழலை கற்பனையில் வடியுங்கள். அங்கு ஒலிக்கும் சத்தங்களை கேளுங்கள். அங்கு கமழும் வாசனைகளை முகருங்கள். அச்சூழலோடு ஒன்றி விடுங்கள். பைபிளின் ஒரு பகுதியை படித்த பிறகு கற்றுக்கொண்ட பாடங்களை வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கலாம் என்பதை தீர்மானிக்க தியானியுங்கள். என் குடும்பத்தாரோடு, நண்பர்களோடு, ஊழியத்தில் நான் சந்திக்கும் ஆட்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு இந்த பகுதி எனக்கு எப்படி உதவும் என உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வாறு படிக்கும் போது கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கும். அதன் ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலம் கடவுளுடைய வார்த்தை எந்தளவு வல்லமை வாய்ந்தது என்பதை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள்.